ஆண்டவரே கர்த்தாவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நீ கழுதை குட்டிகள் மேல் போகும்போது ஓசன்னா ஓசன்னா என்று கணங்கள் ஆர்ப்பரித்தார்கள், உம்மை மகிமைப்படுத்தினார்கள், அபாமை போற்றினார்கள். அது உமக்கு விருப்பமானது ஆண்டவரே. துதியின் மத்தியிலே நீ வாசம் பண்ணுகிற தேவன், துதியை விரும்புகிற தேவன் ஆண்டவரே, துதியை நுகருகிற தேவன் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்படி ஆய் துதிக்கிற மக்களாய் ஆண்டவர் ஒரு கூட்டுக்கு தினமாய் எங்களை சேர்த்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த உலகம் எங்கிலும் ஆண்டவரே, எல்லா கண்டங்களிலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறார்கள் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறார்கள் ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை மயப்படுத்துகிறார்கள் கர்த்தாவே. இது எவ்வளவு சந்தோஷப்படுவேன், எவ்வளவு மகிழ்ச்சி பெறுவேன் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். அப்படி ஒரு சிறு கூட்ட ஜனமாய் எங்களை ஆராதிக்கிறதுக்காய் துதிக்கிறவளுக்காய் நீ எங்களை தெரிந்து கொண்டதுக்காய் எங்களை தேடி வந்து ரட்சித்ததுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் உமது வார்த்தை ஒளியாது கர்த்தாவே. வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமது சிறுவனையிலே மறைத்து பரிசுத்த ஆவியானவரே நல்ல போதுகரே, நீ போதிக்கும்படியா நாங்கள் சொல்லுகிறோம். உமது நாம் ஒன்றை இந்த இடத்திலே மயப்படுத்தும், உமது நாம் ஒன்று உயர்த்தப்படும்படியா நாங்கள் சொல்லுங்க. எல்லாவற்றையும் சமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமா, நான் எல்லாம் உட்கார். இன்றைக்கு சொன்னது போல குருத்தோலை திருநாள், பெருநாள் என்று சொல்வார்கள். இப்படியா நாட்களே இந்த 40 நாட்கள் கற்றோலிக்காக்கள் மச்சமே சாப்பிட மாட்டார்கள், குடிக்க மாட்டார்கள், சிறு குடிக்க மாட்டார்கள், 40 நாள் மட்டும் இருப்பாங்க. பிறகு 40 நாளை விட அதிகமாக செய்வார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று அதை உணராமல் இருக்கிறார்கள். அவை தேவன் அப்படியா எங்களை தேடி வந்து ரட்சித்தார், எங்களை தெரிந்து கொண்டார். அவர் வேதத்திலே பார்க்க போனால், பழைய ஏற்பாட்டிலே பார்த்தால், தலையீட்டு எல்லாம் என்னுடையது என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் தலையீட்டை தேவனுக்கு பழி செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் கழுதையின் தலையீட்டும் என்னுடையது, அதை புசிக்கக்கூடாது, இதண்டக்கூடாது, அது ஒதுக்கப்பட்ட மிருகம். ஆனால் அந்த கழுதியை மீட்கும் பொருளாக நீ என்ன செய்ய வேண்டும், ஒரு ஆட்டுக்குட்டியின் நிமித்தம் அதை மீட்டுக் கொள்ள வேண்டும். அப்படி உன்னால் மீட்டுக்கொள்ள முடியாவிட்டால் கழுதையின் கழுத்தை முறித்து போடுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கழுதை ஒன்றுக்கும் உதவாத மிருகம், பிரயோஜனமற்ற மிருகம். ஆண்டவராய் பிறப்பை குறித்து பார்க்கும்போது கூட அவர் ராஜாதி ராஜாவா இந்த பூமியிலே பிறந்தவர். அவரை சாஸ்திரிகள் காணும் போது எங்கே போனார்கள், ராஜ மாளிகைக்கு போனார்கள். அவர் 8 தொழுவத்துக்கு முன் பிறந்தார். அதுபோல் அவர் பவுன் வரும்போது ராஜாக்கள் வருவென்று சொன்னால் அந்த நாட்களிலே ஒட்டகம் அல்ல குதிரை எல்லாம் வந்திருக்க வேண்டும். ஆனா இவர் கழுத குட்டியின் மேல் வந்தார் என்று சொன்னால் வேத வசனம் நிறைவேறுதலாய் அவர் வந்தார். பாருங்கள், நாங்கள் வாசித்த பகுதியை நாங்கள் எடுத்துக்கிறோம். சகரியா 9:9 நாங்கள் பார்ப்போம். சகரியா 9:9 வாசி. ஆயிரத்தி 98 பக்கம். வேதம் சொல்லுது சீயன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே நீ கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் எப்படியானவர், நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து கழுதியான என்னையும் உங்களையும் தேடி வந்து ரட்சித்திருக்கிறார்.
ஆகவே இன்றைக்கு குருத்தோலை திருநாள் என்று சொல்லப்படுறது, ஓசன்னா பாடு என்று சொல்லப்படுகிறது, வெற்றியின் நாள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாய் தேவனை ஆராதித்து துதிக்கிற நாளை குறித்து வேதத்திலே பார்த்தால், மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் நான்கு சுவிசேஷங்களையும் பார்த்தால் அவரை குறித்து ஓசன்னா பாடிய காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. மத்தியில் எழுத நீங்க எழுக்கத்தை பார்க்கவில்லை. மத்திய எழுதின சுவிசேஷம் 21:1-9 வரையும் பார்த்தா அதே காரியத்தை சொல்லப்படுகிறது. மாற்கு 11:1-10 வரையும் பார்த்தால் அதே காரியத்தை சொல்லுகிறது. லூக்கா 19:29-38 வரையும் பார்த்தால் இதே காரியத்தை சொல்லுகிறது. அதே இதில் யோவான் 12:11-16 வரையும் பார்த்தால் இது சொல்லப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு வேதத்தில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து அதில் சொல்லப்பட்ட வசனங்கள் என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருந்த காரியங்களை நாங்கள் படித்து கடன் சொல்வது நல்லது என்று நினைக்கிறேன். ஆகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மாற்கெழுந்த சுவிசேஷம் 11:1-10 வரை நாங்கள் வாசிக்க கேட்போம். எல்லோரும் கவனமாய் பாருங்கள்.
அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே, பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் உட்காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினான். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள்.
ஆமென். வேதத்திலே பார்க்கிறோம் இப்படியாய் தேவனை அவர்கள் ஆராதித்தார்கள். ஆகவே தேவன் சொல்ற காரியத்தை குறித்து இந்த பகுதியிலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே இந்த வேதத்திலே இன்றைக்கு கொடுக்கிறது காரியம் கழுதை என்ற காரியத்தை குறித்து தலையங்கமா வைத்து நாங்கள் அது என்னென்ன காரியத்தில் எப்படி இருந்தது என்று காரியங்களை நாங்களும் எப்படி இருந்தோம் இன்றும் எப்படி இருக்கிறோம் என்றே நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகவே முதலாவது நாங்கள் பார்த்தால் இது கட்டப்பட்ட கழுதை. இது என்ன சார்? கட்டப்பட்டிருந்தது. அப்படி என்று சொன்னால் அது என்ன காரியத்திலே கட்டப்பட்டிருந்தது என்று நாம் விரைவாக பார்த்து கடன் சொல்ல போகிறோம். முதலாவது அது பாவ கட்டினால் கட்டப்பட்டிருந்தது. நீங்க எடுக்க தவிர அப்போஸ்தலர் 8:23 பார்த்தால், நீ கசப்பான பிஞ்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாய் காண்கிறேன் என்று பேதுரு அங்கு ஒருவரை குறித்து உரைக்கிறார். அங்கு சீமோன் என்றவன் வந்து கேட்கிறான் பணத்தை கொண்டு. பேதுரு ஒருவர் மேல் கை வைக்கும் போது பரிசுத்தாவியை வாங்கி அங்கு பெரிய காரியங்கள் நடக்கும் போது அவன் வந்து சொல்றான், பணத்தை கொண்டு வந்து இந்த அதிகாரத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறான். அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், உன் பணம் உன்னோடு நாசமடைவேதான் என்று சொல்றான். அதுக்கு பிறகுதான் அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் என்ன செய்வார தெரியாது. அவனை பார்த்து அவன் சார், நீ கசப்பான பிஞ்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கதை நான் காண்கிறேன். அப்ப அந்த கழுதை என்ன சொன்னால், அது பாவ கட்டிலே அது அகப்பட்டிருந்தது. அது மாத்திரம் இல்ல, இரண்டாவது அது குறித்து பார்த்தால், முதலாவதுல இரண்டாவது பகுதியை பார்த்தால் அது பாவ கயிறுனால் கட்டப்பட்டிருந்தது. நீதிமொழிகள் 5:22 பார்த்தால், துன்மார்க்கன் அவனுடைய அக்கிரமங்களாலே பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறினால் அவன் கட்டப்படுவான். அவன் இந்த கழுதை என்னவாக இருந்தது? கயிற்றினால், பாவக்கட்டினால் கட்டப்பட்டிருந்தது. இரண்டாவது, பாவ கயிறுகளால் அது கட்டப்பட்டிருந்தது. மூன்றாவது, அது பாவக்கட்டு சாத்தானின் கட்டு. என்ன சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்தபோது லூக்கா சுவிசேஷம் 15:16 ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். அங்கே 18 வருடங்களாய் சாத்தானால் 18 வருடங்களால் கட்டியிருந்த கூனியை பார்த்துருக்கார். சாத்தானுடைய கட்டு அந்த கூனியின் கட்டு. அப்ப இந்த கழுதை என்னவா இருந்தது? பாவக்கட்டு, பாவ கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தது. அடுத்தது அது சாத்தானின் கட்டுகளால் கட்டப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, அது எங்கே கட்டப்பட்டிருந்தது? கயிறு கழுத்திலே கட்டப்பட்டிருந்தது. ஆகவே அது என்னவாக இருந்தது? கழுத்திலே கட்டப்பட்டிருந்தது. இதை குறித்து ஜோவான்லையும் ஏசாதிகளையும் சொல்லப்பட்டிருக்கிறார். ஏன்னு சொன்னால், ஆண்டவர் லாசருவை பார்த்து சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா என்ற போது அவன் அநேக துணிகள் கட்டுகளோடு வருகிறார். அவர் சொல்கிறார், நீ போய் அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுன்னு சொல்கிறார். அப்படியான கழுத்தில் உள்ள அநேக கட்டுகளை உயர்த்தி கட்டப்பட்டிருந்தது. இன்னுமால் அவர் சங்கிலியினால் கட்டப்பட்டிருந்தது. சங்கிலிகள் கட்டப்பட்டிருந்தது. ஏனென்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது படகுல ஒருவன் வருகிறான், அவன் வந்து வணங்குகிறான். அவனை யாருமே அடக்க முடியவில்லை. கயிறுகளால் சங்கிலிகளால் கட்டி எல்லாம் சவித எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு முறிச்சு கொண்டு வருவான். அப்படியான ஒரு பிசாசின் வல்லமைக்கு இருந்தான். அநேக பிசாசுகள் அவனுக்கு கூடியிருந்தது. ஆகவே அவன் என்னவால்? சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தான். அடுத்தது பார்த்தால், எட்டாவது ஆறாவது காரியம், அது மரண கட்டு. அந்த கழுது எப்படி இருந்தது? மரண கட்டிலே அகப்பட்டிருந்தது. ஏன்னு சொன்னால், நீங்க எடுக்கத்தில் சங்கீதம் 18:4 பார்த்தால், மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது என்று தாவீது அந்த சங்கீதத்தில் பாடியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அது பாதாள கட்டு. கட்டப்பட்டிருந்த காரியத்திலே இந்த ஒரு 8 பகுதிகள் வருது. அடுத்தது என்னவென்று சொன்னால், அது பாதாள கட்டு. அதே சங்கீத புஸ்தகத்திலே 18:5 சொல்றது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது என்று சொல்லுகிறார். ஆகவே கழுதை இப்படியான 8 காரியங்களால் அது கட்டப்பட்டிருந்தது. ரெண்டாவது, அது என்ன காரியத்திலே கட்டப்பட்டிருந்தது பார்த்தால், மாற்கு 11:4 வாசிப்போம்.
அவர்கள் போய் இருவழி சந்தியில் ஒரு
அவ்வளவுதான், இருவழி சந்திகளில் கட்டப்பட்டிருந்தது. அப்ப இருவழி சந்தி என்று சொன்னால், எந்த பக்கம் போறதென்று அவருக்கு தெரியாத இருவழி சந்தியிலே அது கட்டப்பட்டிருந்தது. அப்படி என்று சொன்னால், ஒன்று ஜீவ வழி, அடுத்தது மரண வழி. அப்ப இருவழி சந்தி என்று சொன்னால், அது ஒன்று ஜீவ வழி, அடுத்தது மரண வழி. ஆகவே மத்தியில் நீங்கள் எடுத்த 7:14 வாசி பார்த்தால், அங்கு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, இடுக்கமான வாசல் வழியால் உபதேசிங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஏனென்றால் கேட்டுக்கு போகிற வழி என்னவாக இருக்கிறது? விரிவாக இருக்கிறது. அந்த வழி என்னவா இருக்கிறது? விசாலமாயிருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆனால் ஜீவனுக்கு போகிற வழி எப்படியான சொன்னால், அது இடுக்கமானது, அது வழி நெருக்கமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது சொல்லியிருக்கார். ஆகவே அது இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருந்தது. ஒன்று ஜீவ வழி, மரண வழி. எந்த வழி என்று தெரியாத நிலைமையில் அந்த கழுதை கட்டப்பட்டது. அது மாத்திரமல்ல, அதில் இரண்டாவது பகுதியை பார்த்தால், அது இருமனம் உள்ளவர்களாய் இருந்தது. வேதத்திலே பார்த்தால், யாக்கோபு 7:8 பார்த்தால், இருமனம் உள்ளவர்கள் தன் வழிகள் எல்லாம் எப்படியா இருக்கிறான்? நிலையற்றவனாயிருக்கிறான். ரெண்டு தோணியில கால் வச்சால் என்ன நடக்கும்? ஒரு தோணி அங்கால போன, ஒரு தோணி நீங்க கடலுக்குலாம் போக வேண்டும். அதே போல இருமனம் உள்ளவர்கள் தன் வழிகள் எல்லாம் அந்த இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருந்தது. அடுத்தது பார்த்தா, இருமனம் உள்ளவர்கள் தங்கள் வழிகள் எல்லாம் நிலையற்றவராயிருக்கிறார்கள். இன்றைக்கு நாமும் எந்தெந்த காரியத்திலே நிலையற்றவர்களாயிருக்கிறோம்? உலகத்துக்கும் தேவனுக்குமா இருக்கிறோமா, அல்ல தேவனுக்கும் உலகத்துக்கும் இருக்கிறோமா, இல்ல தேவனுக்கு தனியா வாழுகிறோமா என்றதை நாங்கள் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அடுத்தது சொல்கிறது, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்திலிருந்து ஏதியாகும் பெறுவான் என்று நினைவாதிருப்பானாக என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல சொல்லப்பது, இருமணம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை சுத்திகரியுங்கள் என்று யாக்கோபு 1:8 சொல்லப்படுகிறது. இருமணம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். அடுத்த பகுதியில் பார்த்தால், 3வது பகுதியை பார்த்தால் அதில் என்ன சொன்னால், 2 நினைவுகள். இன்னைக்கு அநேகமனுக்கு காணப்படுகிற காணியம் 2 நினைவுகள். நீங்கள் எந்த மட்டும் 1 ராஜாக்களை பார்த்தா லீயா பார்த்து கேட்கிறான், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளா குந்தி குந்தி நடப்பீர்கள்? ஒரு வழியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒன்று ஜீவ வழியா அல்லது மரண வழியா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று அநேக ஆத்துமாக்கள் இது விதமாய் இருவழி சந்திகளில் இருமணம் உள்ளவர்களால் மலைத்து நிற்கிறார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், உண்டை பாருங்க, குட் ஃப்ரைடே வர, அடுத்த கிழமை கிறிஸ்துமஸ் பிறந்தநாள் வருகிறது, எல்லாத்துக்கும் லீவு விடுக்கிறது, எல்லா காரியங்களும் மடிக்கிறது. கிறிஸ்தவ நாடு, கிறிஸ்து பிறந்திருக்கிறார், வளர்ந்தார், மறித்தார், உயிர்த்தெழுந்தார், இது எல்லாருக்கும் தெரியும். தெரிந்து என்ன லாபம்? அவரை அறிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, அவரை அறிய வேண்டுமென்றால் வேதத்தில்தான் இருக்கிறது. அவரை அறிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எந்த வழியில் இருக்கிறாய் என்று உன்னையே நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறோம். 3வது, அந்த கழுதை ஒரு வாசல் அருகே நின்றது. அதை வாசித்த பகுதியிலே நான் வசனத்திலே அடுத்த வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர்,
இல்ல அது அதே வசனத்தில், 4வது வசனத்தில், அவர்கள் வெளியே போய் இருவழி சந்திகளில்,
இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு.
அது எங்க நின்றது? வாசல் அருகே, இருவழி சந்தியில கட்டப்பட்டிருந்தது. அது படத்துல ஒரு வாசல் அது கட்டப்பட்டிருந்தது. அப்படின்னா ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரே வழி வாசல், இயேசு கிறிஸ்துவே, யோவான் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு இயேசு இன்னும் சொல்லுகிற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னையெல்லாம் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அதுபோல நாம் செல்வதற்கு ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு பாதை தான் உண்டு, அது இயேசு கிறிஸ்து பாதை உண்டே. அவர் இல்லாம நாங்கள் பிதாவிடத்திலே வரவே முடியாது. தேவன் மன்னிக்கிறவர், ஆனால் பட்சிக்கிற அக்னியாக்கிறதை நாங்கள் ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். இரக்கமுள்ளவர், மன உருக்கமுள்ளவர், எல்லா காரியமும் செய்கிற தெய்வன் தான். ஆனால் தேவன் கோபம் வந்து யாத்ராமத்திலே பார்த்தால் 40 வருடங்கள் அந்த மக்களை அழைத்து வந்தார், ஒருவரும் பிரவேசிக்க, 2 பேரை தவிர ஒருவரும் மற்றவரும் பிரவேசிக்க முடியாது. தேவன் மன உருக்கம் அவரை மன்னிச்சு விட்டுருக்கலாம் இல்ல? யோசுவா காலத்தை தவிர மற்றொருவரும் போகவில்லை. எகிப்திலிருந்து கொண்ட ஒரு ஜனங்களை என்னந்த நோக்கத்துக்காக கொண்டார்? பாலுந்தேன ஒரு தேசம் தான் கொண்டார். நம் தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கின்றதை நாங்கள் மறந்து போடக்கூடாது. ஏன் என்று சொன்னால், நோவா பேழையை செய்யும் போது அதுக்கும் ஒரே ஒரு வாசல் தான் தந்தது. அந்த ஒரு வாசல் தான் எல்லா மிருகங்களும் அவனும் பிரவேசித்து கர்த்தர் கதவை அடைத்தார் என்று சொல்லப்பட்டது. ஒரே ஒரு வாசல் இருந்தது. என்னன்னு சொன்னால், ஆசாரி கூடத்தை நாங்கள் பொறுமுறை பார்த்தபோது, ஆசாரிப்பு கூடத்தை பார்க்கும்போது அதுக்கும் செல்லக்கூடிய கிழக்கு பக்கத்திலே ஒரே ஒரு வாசல் இருந்தது. ஆகவே இந்த கழுதை வாசலுக்குள் இல்லை, வாசலுக்கு முன்னே கட்டப்பட்டிருந்தது. வாசல் அருகே நின்றது ஒழிய வாசலுக்குள் பிரவேசிக்கவில்லை. அப்படியா நாம் இன்றைக்கு இருக்கிறோமா? அது மாத்திரமல்ல, கழுதை வாசலுக்குள்ள இல்லை, வாசலுக்கே தான் நின்றது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்று ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். ஆகவே ஒரு வேதபாரகன் வந்து ஆண்டவரை கேட்கிறான், ஆண்டவரே முழு மனதோடும் முழு உரியத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுறது போல நாம் பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று ஒரு பரிசையன் வந்து சொல்லுகிறார். சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு தூரமானவன் அல்ல. இந்த கழுதியை போல நாங்கள் என்ன செய்கிறோம்? வாசல் அருகே நிற்கிறோமா அல்ல தேவ இயேசு கிறிஸ்து வாசலுக்குள்ளே நுழைய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ வேகமாய் உத்தரவு சொன்னாய், தேவன் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. ஏன்னு சொன்னால் அங்கே 10 கனிகளை குறித்து பார்க்கிறோம். 10 பேரும் ஆயத்தமாக தான் இருந்தார்கள், அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருந்தார்கள். ஆனா 5 பேரே ஆண்டவர் சொல்றார், புத்தி உள்ளவர்கள், 5 பேரே புத்தி இல்லாதவர்கள் சொல்லுகிறார். ஆயத்தமாக இருந்தவர்கள் கூட 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களா போய்விட்டார்கள். அவங்க 5 பேர் மட்டும்தான் எண்ணெயை கொண்டு போனார்கள், அவருடைய வருகையின் பொழுது பிரவேசித்தார்கள். இவர்கள் எண்ணெய் வாண்டு வந்தபோது கதை வடைப்படுது. தேவன் சொல்கிறார், உங்களை அறியன் என்று சொல்கிறார். மன உருக்க உள்ள தெய்வம் தான், ஆனால் நீதியின் தெய்வம், அதை மறந்து விடாது. ஆனால் வேதம் சொல்கிறது, அவரால் அண்டி வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை, நான் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமே அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இன்றும் அவர் வாசல்படியின் தாட்டி கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்த 3 சொன்னபடி வாசல்படியில் தாட்டி கொண்டார். ஒருவன் கதவை திறந்தால் அவனோடு கூட போய் நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். கிருபையின் காலம் அதை மறந்து விடாதே. 4 அவர் சொல்லுகிறார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:33. லூக்கா எழுதின சுவிசேஷம்,
குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி.
கழுதை குட்டியை அவர்கள் அவுக்கும் போது அதுக்கு உடையவர்கள் குட்டி அவுக்கிறது என்ன என்று கேட்டு சொன்னார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் 30 உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமங்களுக்கு போங்கள், அங்கு பிரவேசிக்க மனுஷருடன் ஒரு காலம் அறியாத கழுதை குட்டியை காண்பீர்கள். 2 பேரை அங்க அனுப்புறார் ஆண்டவர். சுவிசேஷத்துக்கு எத்தனை பேர் போய் சொன்னார்? 2 பேரா. இங்க 2 சீரியலாம் கழுதை குட்டி அவுக்கிறதுக்கும் ஆண்டவர் அனுப்புறார். ஆகவே அந்த கழுதை என்னவா இருந்தது? இவ்வளவு நேரம் பார்த்த காரியத்திலே கட்டப்பட்டிருந்தது, சங்கிலிகளா கயிறுகளா கட்டப்பட்டிருந்தது. பாவக்கட்டினால் அநேக இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருந்தது. இப்படியா இருந்த கழுதை வாசல் அருகே கட்டப்பட்டிருந்தது? இப்படியா கட்டப்பட்ட கழுதை அது சீசர்கள் மூலம் அவிழ்க்கப்படுகிறது. அந்த கட்டுகள் என்னவாகிறது? 2 சீசர்களை கொடுத்து அவர் அனுப்புகிறார். ஆகவே அந்த கழுதை என்ன செய்கிறது? விடுதலை ஆகிறது. சுவிசேஷமாகிய தேவனுடைய வசனம் அவருடைய பட்டயத்தால் சாத்தானின் கட்டுகளிலிருந்து மற்றும் பாவக்கட்டுகளிலிருந்தும் கழுதை, அந்த ஆத்துமா என்னது, கட்டவிழ்க்கப்படுகிறது. கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வர இயேசு பெரிய வீரனை, இல்ல பெரிய பலசாலியை, இல்ல பெரிய அதிகாரமுடையவனை, இங்கும் கற்றவனை அவர் அனுப்பவில்லை. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவனே அவர் அனுப்பினார். பாருங்க, அவர் போய், 2 பேரும் போய் சொல்கிறார்கள், குட்டி அவுக்கிறார்கள். அவுக்கும் போது ஆண்டவர், அவர் அவுக்கும் போது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்கிறார். அவர் போய் அவுக்கும் போது என்ன சொல்கிறார்? இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று அவர்களும் விட்டு விட்டார்கள். ஒன்றுமே சொல்லு, தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே செய்தார்கள். ஆகவே கீழ்ப்படுகிற சீசலை தேவன்
அங்கே அனுப்பினார். கட்டவக்கிறதுக்கு கீழ்ப்படுகிற சீசனை தேவன் அனுப்பினார். அடுத்தது ஐந்தாவது காரியம், கழுதை அந்த கட்டவிழ்க்கப்பட போது தடைகள் வருகிறது. 11:5
அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள்.
பாருங்க, அநேக தடைகள் வரும். இன்றைக்கு அநேக காரியத்துக்கு போகும்போது, உலக காரியங்களுக்கு போகும்போது, தேவையற்ற காரியங்களுக்கு போகும்போது, பிரயோஜனமற்ற காரியத்துக்கு போகும்போது, அழிந்து போற காரியங்களை செய்யும் போது யாருமே தடை செய்ய மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும்பார்கள் என்று சொன்ன போது அநேக தடைகள் வரும். எங்கள் வாழ்க்கையிலே ஆரம்பத்திலே வந்தது, உங்களோட உறவினரால் வந்தது, நண்பர்களால் வந்தது, தெரிந்தவர்களால் வந்தது. நான் ஆக்குதலை மேற்கொண்டோம், வைராக்கியம் இருந்தோம், தொடர்ந்து நாங்கள் ஜெபித்தோம். அப்படியே இருத்தவர்கள் எங்களை தூசித்தவர்கள் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது எங்களால் என்னால் ஆனதில்லை, தேவனாக கூடியது. அவை அநேக காரியங்கள் கட்டவிழ்க்கும் போது அநேக தடைகள் வரும். நீங்க குட்டியா விற்கிறது என்ன? அதுக்கு ஆண்டவர் சொன்னபடி அது ஆண்டவருக்கு வேண்டும். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு மறு உத்தரவை அவர்கள் சொன்னார்கள். ஏனென்று சொன்னால், யோவான் சுவிசேஷத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் அற்புதத்தை ஒரு திருமண வீட்டில் நடத்தும் போது 2:5 சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாள் வந்து சொல்லுகிறார், இயேசுவிடம் திராட்சை ரசம் குறைந்து போயிட்டு என்று. அவர் சொல்ற, இன்னும் வேலை வேறவில்லை என்று. மரியாள் சொல்லுகிறார், அந்த வேலைக்காரனை கொடுத்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதை தான் இந்த சீசர்கள் செய்தார்கள். முதல் கட்டவிழ்க்கப்படும் போது அவர்கள் ஆண்டவர் என்னத்தை கற்பித்தார் அப்படியே செய்தார்கள். அந்த வேலைக்காரர்கள் என்ன காரியத்தை செய்தார்களோ ஆண்டவர் சொன்னபடி காடி கட்டாடி தண்ணி நிரப்புங்க, நிரப்பினார்கள், கொண்டு வந்து மண்டு கொடுங்க, கொடுத்தார்கள். ஒன்றுமே கதைக்கல, அப்படியே செய்தார்கள். அங்கே அற்புதம் நடந்தது. ஆகவே நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த போது யோவான் 5:6 பார்த்தால், அங்கே 38 வியாதி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து 33 வாழ்ந்திருக்கிறார். 38 வியாதியா படுத்திருந்தான். ஆர் வந்து அந்த குளத்தை கலக்குவான், கலக்கும் போது ஆர் முன்னுக்கு அவர் சோஸ்தமாவான். அப்ப அவனுடைய விருப்பம் வாங்கி என்ன இருந்தது? தான் சோஸ்தமாக வேண்டும் என்று, தான் குணமடைய வேண்டும் என்று, மற்றவளை போல நான் நடந்து திரிய வேண்டும் என்று ஒரு காரியத்தை நான் விரும்புறான். ஆனால் அவனை பார்த்த ஆண்டவர் அவனை கண்டு வெகு காலமாய் வியாசன் என்று தேவன் அறிந்து அவனிடத்தை ஒரு கேள்வியை கேட்கிறார். அவன் என்னத்துக்கு வந்திருக்கிறான்? தான் குணமடைய வேண்டும், எப்படியாவது போய் இறங்க வேண்டும். நானும் ஆரம்பம் தூக்கிவிட்டு செய்யறதுக்கு உதவி இல்லை. நீ சுவாஸ்தமடைய வேண்டுமா என்று அவனுடைய வாயிலிருந்தே வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ரட்சிப்படைய நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாயினாலே அறிக்கப்பட வேண்டும். நம்ம இங்கே பார்க்கிறோம் அவர் என்ன செய்கிறார், நீ சுவாஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆகவே அவன் என்ன சொல்றான், ஆம் ஆண்டவரே, நான் சோத்தமடைய வேண்டுகிறேன் என்று சொல்லி அங்கே 38 படுத்திருந்தவன் தண்ணி கலக்கும் போது எப்படியா சோமா வேண்டும், ஆண்டவர் சோத்தமடைய வேண்டும் என்று கேட்ட போது, ஆம் ஆண்டவரே, நான் சோத்தமடைய விரும்புகிறேன், நீ சோத்தமாக என்று ஆண்டவர் குணப்படுத்தியது பார்க்கிறார். அதுவே மனமுருக்கெழுத்தேவன். திரளான ஜலங்களை காணும் போது மனமுருக்கெழுத்தேவன். ஆனா நாம் அப்படியா செய்ய வேண்டியது அவசியம். ஆகவே ஆத்மாக்கள் கிறிஸ்துவின் மூலம் ஆசீர்வதிக்கும் போது அல்லது விடுதல் அடையும் போது சாத்தான் பற்பில தடைகளை கொண்டு வருவார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மீயாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று சொல்லியிருக்கார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை
விடுதலையாக்கும். தேவனுடைய சத்தியம் இருக்கிறது, சத்தியத்தை அறிவிய சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னுமாய் பார்த்தால் சகியை குறித்து பார்த்தால், அந்த சகிக்கு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஒரு விருப்பம் வாஞ்சு அவனுக்கு. ஆனா அவன் குள்ளனா இருந்தான், மிகவும் ஐஸ்வர்யவான், ஆய்க்காரன், எல்லாருக்கும் தலைவன். அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் விரும்புகிறான், ஆனால் இயேசுவை பார்க்க முடியவில்லை. திரளான ஜனங்கள் அவரை சுற்றி இருக்கிறது. அவன் காட்டத்து மரத்தில் ஏறி இருக்கிறான். ஆகவே அங்க என்ன செய்தது? சகைவை ஆண்டவரை பார்க்க முடியாதபடி திரளான ஜனக்கூட்டம் அவனை தடை செய்தது. இன்னுமாய் திமிர்வாதக்காரனை அவனை கொண்டு வர்றார்கள். நான்கு பேர் சுமந்து வர, திமிர்வாதக்காரன் நான்கு பேர், அவனுக்கு உதவி தேவைப்பட்டு நான்கு பேரும் சுமந்து வர வேண்டும். சுமந்து வரும்போது அவனை தேவனை சுற்றி வீட்டை சுற்றி ஆக்கிறார், ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஜனக்கூட்டம் தடையா இருந்தது. அவர்கள் கூறிய பிரித்துக் கொண்டு இறங்கி அவன் சுத்தமடைந்தான். இப்படியா எங்கள் வாழ்க்கையிலும் அநேக தடைகள் வரும். இயேசு விட்டு கூறியா, இயேசு அறிந்து கொண்டியா என்று சொல்லும் போது அநேக தடைகள் வரும். அந்த கழுதைக்கு வந்த அதே தடைகள் எங்களுக்கும் வர பார்க்கும். நாங்கள் தடைகளை முறித்து மேற்கொண்டு வாழ வேண்டும். ஆறாவது, அந்த கழுதை சீசரால் அவிழ்க்கப்பட்டு அது எங்கே வருகிறது என்றால் இயேசுவிடம் வருகிறது. மார்க்கு 11:7.
அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார்.
சரி, 7 பார்த்தால் அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். யாரிடத்தில் கொண்டு வந்தார்கள்? இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் நாம் இயேசுவிடத்தில் வரும்போது வர வேண்டும். இயேசுவிடத்தில் வரும்போதுதான் எங்களுக்கு என்னது? விடுதலை, சந்தோஷம், நித்திய வாழ்க்கை, மரித்தவரும் ஒரு வாழ்க்கை உண்டு. அவை இன்னத்தில் வருகிறான், நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்கள் எல்லாரும், ஒரு ஆளவர் சிலரையா இல்ல, எல்லாரும் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பார் தருவேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி கிடத்தார். அது மாத்திரமில்லை, ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு நாளும் பசி அடையான், ஒரு நாளும் தாகம் அடையான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். அவர் இயேசு இடத்தில் வந்தால் எங்கள் மாம்சத்தை கேட்டு பசி இருக்கும் எங்களுக்கு பசி அடைய விடவே மாட்டார், தாகமடைய விடவே மாட்டார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவரிடத்தில் நாங்கள் வர வேண்டும். அடுத்தது அந்த நாங்கள் வாசித்த 7 பார்த்தால் இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அப்ப இந்த கழுதை இயேசுவிடத்தை வந்தபோது என்ன காரியங்கள் நடக்குதுன்னு பாருங்க. சீசர்கள் அவுக்கப்பட்டு இயேசுவிடத்தை கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வந்த போது பிறகு என்ன செய்கிறது? அங்கு அவனுக்கு அந்த கழுதைக்கு மேல வஸ்திரங்கள் போடப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் என்ன வஸ்திரம் என்று சொன்னால், அது அநேக காரியங்கள் வஸ்திரங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். ரட்சிப்பின் வஸ்திரம், ஏசாயா சொல்லப்பட்டது, ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது நீதியின் வஸ்திரம், வெளிப்படுத்த 19:8 சொல்லப்பட்ட நீதியின் வஸ்திரம், நீதியின் சால்வை உனக்கு தந்தார் என்று ஏசாயா சொல்லப்பட்டது. அடுத்தது துதியின் வஸ்திரம், ஏசாயா 63:3 சொல்லப்படுது, துதியின் ஆடை என்று சொல்லப்படுகிறது. துதியின் வஸ்திரத்தை தேவன் எங்களுக்கு தருவார். அடுத்தது பரிசுத்த வஸ்திரம், அது என்ன? ஆரோன் பரிசுத்த வஸ்திரம் தரித்தவனாய் மகா பரிசுத்தலத்துக்கு செல்ல வேண்டும். அடுத்தது வெண்வஸ்திரம், வெண்வஸ்திரம் என்ற வெளிப்படுத்தல் 3:4-5 சொல்லப்படுறதுக்கு, சத்த சபையிலும் வெண்வஸ்திரம் தரித்தவர்கள் சில உண்டு என்று சொல்லுகிறார். பிரசங்கி 9:8 சொல்லப்படுது, உன் வஸ்திரம் எப்போதும் வெண்மையாகவே இருக்க வேண்டும். அடுத்தது சித்திர ஆடை என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 45 சொல்லப்படுகிறது, உடை பொற்சரிகை சித்திர ஆடை அணிந்தவனா என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது
உயர்ந்த வஸ்திரம். இளையகுமாரனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு உடுத்தி என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவினால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுதலை அடைந்து மனுஷனுக்கு தேவன் அருளும் ஆவிக்குரிய விலையேற பெற்ற வஸ்திரங்களை தரிப்பிக்கப்படுகிறது. முற்றிலும் புதிய சிருஷ்டி ஆகிறார். முற்றிலும் ஆண்டவர் முற்றிலும், நீ மனம் திரும்பினால் முற்றிலும் அவர் புது சிருஷ்டியா மாற்றுவார். ஆகவே இந்த வஸ்திரம் எதுக்காக கொடுக்கப்படுகிறது என்று பார்த்தால், அவனுடைய மாம்சமும் அவருடைய நிர்வாணமும் அவருடைய நிறமும் எல்லாம் வஸ்திரத்தினால் என்ன செய்யப்படுகிறது, மூடப்படுகிறது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் ஒரு மகிமையான புதிய அனுபவம் உண்டாகிறது. சவுளை பவுலாக மாற்றிய தேவன் நம் தேவன். உங்களையும் என்னையும் மாற்றுகிற தேவன் அவர். நீ மனம் திரும்பினால் அவர் நிச்சயமாய் மாற்றுவார். இயேசுடத்தில் வந்தால், அந்த கழுத கட்டப்பட்டே இருந்தால் அவ்வளவுதான், அது கட்டப்பட்டு இயேசு வந்தபோதுதான் அந்த வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டு அநேக காரியங்கள் நடக்கிறது. அடுத்தது அது ஏழாம் வசனத்திலே பார்த்தால், அதின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள், அவர் அதின் மேல் ஏறி போனார். அவர் வஸ்திரங்கள் போட்டப்பட்ட கழுதையின் மேல் இயேசு ஏறினார். இந்த கழுதை எப்படியான கழுதையா மாறிட்டு, இப்ப பாக்கியமான கழுதையாய் மாறிட்டு, பரிசுத்தரை சுமந்து கொண்டு அது போகிறது. ஆனால் அது தன் இஷ்டமான பாதையிலே இனி போக முடியாது, தாறுமாறு ஆகாது, ஓட முடியாது. இயேசு கிறிஸ்து எங்களிடத்தில் வந்தாலும் எங்கள் இஷ்டம்படி எங்கள் விருப்பப்படி நாங்கள் போகவோ நடக்கவோ முடியாது. அவர் நடக்க வேண்டிய வழியை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, அவர் நடக்கிற வழியில் அவரை சுமந்து கொண்டு போக வேண்டும். இனி இயேசுவே அதுக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். சங்கீதம் 23 ஒன்றிலே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இன்னுமா சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து எல்லா வழியும் நடத்துகிற தேவன் என் தேவன். இன்னுமா யோவான் 10:11, நானே நல்ல மேய்ப்பன், தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். எபிரேயர் 13:20 போகிறார், பெரிய மேய்ப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இன்னுமா 1 பேதுரு 5:4 சொன்னார், அது பிரதான மேய்ப்பன். அப்ப இயேசுடத்தில் வந்தாதான் இந்த காரியங்கள் நடக்கும். ஒரு காலத்திலே இந்த கழுதை அழுக்குகளை சுமந்து சுமந்து அழுத்து இழுத்து போன கழுதை இப்போது தனது சிருஷ்டிகர்த்தராகிய பரிசுத்தரை சுமந்து செல்கிறது. இயேசுவே நல்ல மேய்ப்பராய் அது சுமந்து செல்கிறது. இந்த கழுதைக்கு தேவையானது அவர் அறிவார். ஒன்றுக்கும் அது கவலைப்பட தேவையில்லை. கவலை இல்லாத கழுதை. நாங்க என்ன செய்யறோம், உலகத்தில் உள்ளவர் என்பதாக நாங்க தான் அதிகமா கவலைப்படுறாங்க. பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, கணவனை குறித்து, மனைவியலை குறித்து, உற்றாரை குறித்து, தாய் தப்பனை குறித்து அநேக காரியங்களை கவலைப்படுகிறோம். இயேசுவிடத்தில் வந்தால் நீ கவலைப்படப்படுத்தவில்லை. நீ எல்லாம் அவர் பாதத்தில் வைத்துவிடு. அவர் நல்ல மேய்ப்பராக இருந்து உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நீங்க எடுக்கத்தில் கொலோசியர் 3:27 சொல்லப்படுது, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்கு இருப்பதே அந்த ரகசியம். இயேசு உங்களுக்கு இருந்தால் நீங்க கவலைப்பட தேவையில்லை, கண்ணீர் விடுபட தேவையில்லை. அவர் நல்ல மீட்பராய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசுவை அது சுமக்கிற கழுதியா இருந்தது. என்ன சொன்னால், யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், அவருடைய பாத ரட்சைகளை அவுக்கிறது கூட நான் பார்த்திருந்த இல்லை. மத்தியில் சொல்லப்பட்ட 3 அதிகாரத்தில்,
பாதரட்சையின் வார அவக்கிரத்துக்கு நான் பாத்திரம் இல்ல. ஆனா இந்த கழுதை இயேசுவிடத்தில் வந்த போது என்ன செல்கிறது? அவரே சுமந்து செல்கிறது. பாருங்க எவ்வளவு பாக்கியம். ஆண்டவர் ஏறி சவாரி செய்ய தன்னை முற்றிலும் ஒப்புக் கொடுத்த கழுதையின் தாழ்மையான அனுபவத்தை இங்கே காண்கிறோம். இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனம் எங்கள் சரீரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? சுமந்து தீர்கிறோம். குழந்தைகள் சொல்லப்பட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுமந்து திரிய வேண்டும். கழுதை அன்றைக்கு இயேசுவை சுமந்தது போல நாங்கள் இயேசுவை சுமந்து செல்ல வேண்டும். மரியாளிடம் ஆண்டவர் வந்து சொன்ன போது அவர் சொல்லுகிறார், அதுக்கு மரியா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக்கடன். அடிமை என்று சொன்னால் தன் விருப்பப்படி தன் எண்ணப்படி எதையும் செய்ய முடியாது. எஜமானின் விருப்பப்படிதான் தாங்கள் செய்ய வேண்டும். எங்களுக்கு எஜமான் நல்லமை பெண் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னபடி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். ஆகவே கடைசியாக அந்த காரியத்தை பார்க்க போறோம். அந்த கழுத பாத்தீங்க, 11:8 வாசம்.
அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள்.
அந்த கழுத என்ன நடக்குது? இவ்வளவு நாளும் காற்றிலும் மேட்டிலும் புல்லும் இதுகள் நடந்த கழுத இப்ப என்னத்தின மேல் நடக்குது? இயேசுட்ட வந்த போது வஸ்திரங்கள் மேல் நடக்கிறது. அது மட்டுமல்ல, மரக்கிளைகள் தரிக்கப்பட்டு போட்டிருக்கிறது, அது மேல் நடக்கிறது. கழுதை நீதியின் பாதையிலே, பரிசுத்தத்தின் பாதையிலே, ரட்சிப்பின் பாதையிலே, ஆண்டவருக்கு பிரியமான பாதையிலே அது நடந்து செல்கிறது. அதனால்தான் அப்போது அவர் சொல்லுகிறார்கள், ஓசன்னா 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 ஒன்று கம்பீரமாய் சத்தமாய் பாடினார்கள். அப்படியே பாடும்போதுதான் அங்க பொறுக்க முடியல அவருக்கு. அப்பதான் அவர் வந்து சொல்றார், இவளை அடுத்த மாட்டேன். அவர் சொல்றார், நீங்க தூக்க வீரர்கள் தூக்க விட்டா கல்லுகள் தூக்கும். துதியை அவர் விரும்புகிற தேவன் என்றார். அது முன்னே விழுகிறது. இயேசுவை சுமக்கும் கழுதை ஒரு பாக்கியம் பெற்றதாது. அல்லேலூயா. ஆகவே இந்த மாற்றிலே சொன்ன காரியத்திலே எந்த நிலைமையிலே நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதை நாங்கள் காண்கிறோம். ஆட்டுக்குட்டியின் கழுதை குட்டியின் மேல் அவர் ஏறி வருவார் என்று சொன்னதை அப்படியே மத்தியு மாற்கு லூக்கா ஜோவானிலே சொல்லி நிறைவேறுவதை காண்டோம். நான் தேவன், வாக்குத்தலங்களை நிறைவேற்ற தேவன். எத்தனை வருடங்களுக்கு முன்னாய் அவர் எப்படி பவனி வருவார், என்னத்திலே பவனி வருவார் என்று சகரியா எப்படி சொன்னானோ அப்படியே இங்கே நடந்தேறியது. ஆகவே எந்த காரியத்திலே கழுதியாயிருக்கிறார்கள், அப்படியா இருந்த எங்களை தேவன் மீட்டெடுத்திருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை கொண்டிருந்ததுக்காக. ஆனாலும் நீ என்ன காரியத்திலே கட்டப்பட்டிருக்காய்? இருவழி சந்தியிலே நீக்கிறாயா அல்ல வாசலருகே நீக்கிறாயா அல்ல கட்டப்பட்டிருக்கிறாயா? இயேசு தங்களுடைய சீஷர்களை தம்முடைய பிள்ளைகளை அனுப்பி எப்படியா ராஜ்யத்து அவருடைய ராஜ்யத்தை கொண்டு வந்திருக்கிறார். தேவனிடத்தில் கொண்டு வந்த கழுதை எப்படியா ஆசீர்வதிக்கப்பட்டது. அதுக்கு தேவையான எல்லாம் அவர் நல்ல மேய்ப்பனாய் பார்த்துக் கொள்வார். அன்றைக்கு அவரை ஏற்றி ஓசன்னா ஓசன்னு கம்பீரமாய் சத்தமாய் பாடின நாங்கள் நாமே சந்தோஷமா பாடுற இல்லை. பொக்கெட்டு கையை வச்சுக்கொண்டு கையை கட்டிக்கொண்டு தேவனை ஆராதிக்காட்டி தேவனை கூட காரியத்தில் நீங்க ஒன்றுமே செய்ய முடியாது. தேவன் விரும்புகிற காரியம் அதுதான்.
ஆண்டவரே சொல்றாரு, நீங்க திக்காட்டி கல்கள் திக்கும். பேசாத கழுதியே ஆண்டவர் பேச பிலியாமக்கு தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை மறையாள் சொல்லுகிறார். ஆகவே அந்த நல்ல மீட்பனாக இருக்கிற காரியத்திலே நீனும் இன்னும் உலக காரியங்களும் தேவனுக்கும் இருமனம் உள்ளவர்களால் நிலையற்றவர்களால் நாங்கள் இருக்கிறோமா? என்ன காரியத்தில் நாங்கள் இருக்கிறோம்? இதையாவது தேவனிடத்திலிருந்து பெறுவான் என்று நினையாது இருப்பான், நினைக்கவே வேணாம் இருக்கிறோம். ஆகவே தேவ சமூகத்தில் நாங்கள் ஒளிமை நின்று இந்த தேவனை நோக்கி பார்த்து நாங்கள் ஓசன்னா 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 என்று பாடப்போகிறோம், அவரை ஆராதிக்க போகிறோம், அவரை துதிக்க போகிறோம். ஏன்னு சொன்னால் அவர் விரும்புகிற வாஞ்சிக்கிற காரியம் அது. ஆகவே ஏன் பாடுகிறோம் என்றால் நீங்கள் முழு சந்தோஷத்தோடு முழு ஆத்துமாடு முழு பலத்தோடு நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். அவர் ஓசன்னா 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 என்று தேவனை குறித்து பாடினார்கள். அதுக்கு காரியம் என்ன என்றால் அவர் இரட்சகர், அவர் மீட்பர், அவர் நல்ல மீட்பர். அந்த கழுதை கட்டப்பட்டிருந்தது, கயிர்களாக கட்டப்பட்டிருந்தது, இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருந்தது, அநேக கட்டுகளா பாவ கட்டு அவ்வளவு கட்டப்பட்டது, ஜீவ வழியா மரண வழியா என்று கட்டப்பட்டிருந்தது. அது சீசர்களை கொண்டு ஆண்டவரிடத்தை அவிழ்த்து கொண்டு வந்த போது இயேசுவிடத்தில் வந்தபோது அதுக்கு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, வஸ்திரங்கள் மேல் விரிக்கப்பட்டது. அவர் பரிசுத்தரை உலக இரட்சகரை ராஜாதி ராஜனை கத்தாதி கத்தரை சுமந்து தர கழுதையால் அது மாற்றப்பட்டது. அதுக்கு தேவையானதெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார், என் தேவைகளை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார், அவர் நிச்சயம் செய்வார். அவர் நல்ல மேய்ப்பன், அவர் நல்ல மேய்ப்பன். எப்படியான கழுதை இன்றைக்கு பழுந்து கொண்டு சுமந்து கொண்டு பரிசுத்தரை சுமந்து கொண்டு வஸ்திரம் விரிக்கப்பட்டதால் மரக்கிளைகள் தரைக்கப்பட்டதால் விரிக்கப்பட்டதோ பரிசுத்தரை சுமந்து கொண்டு ராஜாதி ராஜாவை சுமந்து கொண்டு செல்கிறதே, அப்படியா நாம் இன்றைக்கு சுமந்து கொண்டு செல்கிறோமா? இல்லாவிட்டே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சுமந்து விட்டு மற்ற நாள் எல்லாம் உலக காரியங்களை நாங்கள் போய்விடுகிறோமா? இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவனுக்கு பிரிய விருப்பம் இல்லாத காரியம். அவரிடத்தில் எதையும் பெறலாம் என்று நீயாது இருப்பார் வேதம் சொல்லுங்கள். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் துதிக்கு பாத்திர, துதிக்கு பாத்திர, துதிக்கு பாத்திர. அந்த பாடு ஹோசன்னா பாடு,
ஹோசன்னா பாடு.
நாம்
இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நீங்கள் கட்டப்பட்டவரா? இருவழி சந்தைகளில் பாதாளத்துக்கு போற வாதை விசாலமானது, விரிவானது, எந்த தடையும் இல்லை. ஆனால் ஜீவ வழிக்கு போறவரை இதுக்கமானது, நெருக்கமானது என்று வேதம் சொல்லுகிறார். அப்படியாய் தேவன் கட்டப்பட்டிருந்த கழுதையாய் இருந்த உங்களை தேவன் அவருடைய சீஷர்களை அனுப்பி அந்த கட்டிலிருந்து அவிழ்த்து இப்படியாய் நடத்தி வந்தாரே. ஆனால் இன்றும் உலக காரியத்துக்கு, பாமான காரியத்துக்கு நீ இடம் கொடுக்கிறாயா? மகனே, மகளே, நீ மனம் திரும்ப வேண்டும். அவர் மன்னிக்கிறவர், ஆனால் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். தாவீது பாவம் செய்த போது ஆண்டவர் தாவீதை மன்னித்தார். ஆனால் உன் வீட்டை விட்டு பட்டயம் விலகாதிருக்கும் என்று சொல்லப்பட்ட அப்படியே நடந்ததா இல்லையா? நடந்திருக்கு. 40 வருடங்களா இந்த மக்களை அழைத்து எப்படியான காரியங்களை ஆண்டவர் செய்து வந்தார். காடையம் தூதர் உணவை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார். அவர்கள் உடுப்பு போட்டிருந்த உடுப்பு 40 வருடமாய் பழமையாக அவர்கள் வளர வளர உடுப்பு வளர்ந்தது. போட்ட பாதரட்சை பழசாகவில்லை, அது வளர்ந்தது. ஒரு நோய் வடி வரவில்லை, ஒரு வருத்தம் வரவில்லை. அவர் பரம பரியார், ஒரு பிள்ளையை சுமப்பது போல, கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல இவர் சுமந்து வந்தார். ஆனால் அந்த கானானுக்கு பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. சௌரனே, சௌரியே, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போவதற்கு உலக காரியங்கள், உலக பாவங்கள் எங்களை இழுக்க முடியும். அதை மேற்கொண்டு, தடையை மேற்கொண்டு வாழ நாங்கள் வழி செய்ய வேண்டும். ஆனால் இயேசுவின் வழி, அதே சத்தியம் ஜீவன், அது இயேசுவின் வசனமே எங்களுக்கு உறுதி. அவர் வரப்போகிறார். கடைசி காலத்தில் நிற்கிறோம் மகனே, மகளே, நீ மனம் திரும்ப வேண்டியது அவசியம், மனம் திரும்ப வேண்டியது அவசியம். அநேக காரியங்கள் இருந்து இன்னுமாய் கட்டப்பட்டிருந்து இப்படி அவக்கப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வழிநடத்தி வந்த தேவன் இன்னும் அந்த பழைய காரியங்களுக்கு நீ இழுக்கப்படுற, பழைய பாவ காரியங்களுக்கு கழுத கட்டுப்பட்ட போல இருவழி சந்திகளே மரண வழியை தேடி போகிறாயா? பாவ வழியை போகிறாயா? உமக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை தடை செய்கிறார்களா? அவர் இடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறது இந்த தேவன் அல்ல. வருத்தப்பட்ட பாரம்பரியத்தில் நீங்கள் எல்லாரும், எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழப்பாறு தருவேன். அவரிடத்தில் வந்தால் நிச்சயமாகவே இழப்பாறுதல் உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுறதுக்கு ஒரு கிழமைக்கு முதல் நடந்த காரியத்திலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா என்று பாடினார்கள். இன்றைக்கு நீ மனம் திரும்பினா அவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிற, மன்னித்து மறக்கிற தேவன். நீ அதே காரியத்தை பிடிவாதமாய் செய்வாயானால் கானானுக்கு போக முடியாமல் போனது போல, தாவீதுக்கு வீட்டிலே பட்டியம் விலகாதிருந்தது போல, சாலமோனை பார்த்தால் அவன் உலக ஞானி, அநேக நீதிமொழிகள் எழுதி வைத்திருக்கிறான். அவன் பின்னிட்ட வாழ்க்கையை பார்த்தால் அவன் சோரம் போனான் என்று சொல்லப்பட்டது. சோரம் போனான். அவன் ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாவீது இதயத்துக்கு ஏற்றவன், தாவீது செய்தது போல் இவன் செய்யவில்லை என்று மனம். தாவீது ஒரு காரியத்தை செய்வது, பாவத்தை செய்வது ஆண்டவரே மன்னியும் என்று விழுந்தான். இவன் அதை குறித்து இல்லை, அவன் சோரம் போனான் என்று சௌரியே, சௌரியே, நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம், அவசியம், அவசியம். அப்படியா மனம் திரும்புவது? அவர் மன்னிக்கிற தேவன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நம்மை சுத்திகரிக்கும். இளையகுமாரன் மனம் திரும்பி வந்தபோது அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, மோதிரம் கொடுக்கப்பட்டது, பாதரட்சை கொடுக்கப்பட்டது. எவ்வளவாய் அன்பு கொண்டு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து என்னென்ன காரியங்கள் வீட்டில் நடந்தது. ஒரே ஆரவாரம், சத்தம், கொளுத்த கன்று அடிக்கப்பட்டது. நீ தேவனிடத்தில் வந்தால் அப்படி ஆசீர்வதிக்கப்படுவாய். மனம் திரும்பு, மனம் திரும்பு. ஆண்டவர் மீண்டும் சொல்லுகிறார். யாருக்கோ தெரியாது, ஆண்டவர் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நீ மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கு. எப்படியான காரியத்திலிருந்து கட்டப்பட்டிருந்த உடனே தேவன் அவிட்டிருக்கிறாரே, நீ ஏன் திரும்ப இந்த கட்டப்பட்ட காரியத்துக்கு போகிறாய்? அவர் தேவன் விரும்பவில்லை, தேவன் விரும்ப மாட்டார். தேவன் கவலைப்படுவார், அவரை கண்ணீர் வடி வைக்கிறார், அவரை மீண்டும் சிலுவையிலே நீ அறைகிறாய். தேவசமத்திலே நாங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை மன்னியுமாப்பா, இந்த காரியத்திலிருந்து நான் மனம் திரும்புகிறேன், என்னவரேன் இந்த காரியம் என்னை ஈர்க்காதபடி உமது ஆசீர்வாதத்தை ஆண்டவரே, அந்த கழுதையை போல உம்மிடத்தில் வந்தபோது ஆண்டவரே எப்படியா ஆசீர்வதிக்கப்பட்டது ஆண்டவரே, வஸ்திரம் போடப்பட்டது ஆண்டவரே, இரு பரிசுத்தரை சுமந்து சென்றது ஆண்டவரே, நடக்கிறதுக்கு பாதையிலே வஸ்திரங்கள் போடப்பட்டது, மரக்கிளைகள் போடப்பட்டது, ஓசன்னா பாடினார்கள் ஆண்டவரே. அப்படியாய் நாங்கள் உம்மை சுமந்து செல்லுவாய், எந்த நாளும் ஒவ்வொழையிலும் எல்லா நாட்களிலும் ஆண்டவரே உம்மை சுமந்து செல்லுவாய், எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்களை மாற்றும் ஆண்டவரே, உங்களை மாற்றும் ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கு செல்லுற வழி ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே ஜீவ வழிக்கு செல்ற வழி ஆண்டவரே, அது இடுக்கமானது நெருக்கமானது, இந்த அநேக பாடுகள் வேதனைகள் இந்த பூமியிலே மாத்திரம்தான், தேவனிடத்தில் போனால் அங்கே ஒன்றுமே இல்லை, நோய் இல்லை, துன்பம் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, ஒன்றுமே இல்லை. என்னிடத்தில் வருகிறவனுக்கு பசி இருக்கான், தாகமடையான் என்று சொல்லப்பட்டது. அப்படியாய் அன்பு கொண்ட தேவன் ஆண்டவரே, எங்களை தேடி வந்து ரட்சித்தீரே, கட்டப்பட்டிருந்த கழுதைகளாய் இருவழி சந்தியிலே கட்டப்பட்டவளாய் ஆண்டவரே, போற வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த எங்களை தேடி வந்து எங்களை ரட்சித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து அந்த வழியிலே நாங்கள் நடக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், வருமானமாய் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை மன்னிய மாட்டவரே, எங்களை மன்னிய மாட்டவரே, ஒரு பெரிய காரியம் உண்டாமலே நாங்கள் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, மன்னித்ததுக்காக நன்றி. அப்படியான உமது வழியிலே நித்திய வழியிலே நடக்க ஆண்டவரே, உமது ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு அண்ணனங்கள் நடக்க ஆண்டவரே, உமை மகிழ்ச்சியோடு கம்பீரமாய் சந்தோஷத்தோடு ஓசன்னா பாடி துதிக்கிறவர்களாய் எங்களை மாற்று. அப்படியான காரியம் உண்டாவதாக அந்த கழுதை எவ்வளவு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் அவரை சுமந்து சென்றது, அது தாறுமாறாக ஓட முடியாது, அது தன் வழியில் போக முடியாது, இயேசுவை சுமந்திர வழியிலே அது போக வேண்டும், இயேசுவை வழி சத்தியம் ஜீவன், அவருடைய வழியிலே நடக்க வேண்டும் ஆண்டவரே, நான் நடக்க வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டும் ஆண்டவரே, அப்படியா மாற்று ஆண்டவரே, அப்படியா மாற்று ஆண்டவரே, கிருபையும் இருக்கிற அந்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சமத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கழுதையாய் கட்டப்பட்டபடாய் இருவழி சந்தியிலே இருந்த வழிகளை தேடி வந்து ரச்சித்து உம்முடைய ராஜ்யத்துக்கு எங்களை கொண்டு வந்தீரே, நன்றி ஆண்டவரே. அதன்படி நடக்க உம்மை சுமந்து செல்வாய், வரும் நாட்கள் எங்களை நடத்தும் ஆண்டவரே, அவடே எங்கு போனாலும் எங்கு கைத்தாலும் என்ன செய்தாலும் மத நாமம் மகிப்பட வேண்டும் ஆண்டவரே, மத நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என நாங்கள் சொல்லிக்கு கிருபையின் கரத்துக்களை ஒப்புக்கொடுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு தான். ஆமென். ஆமென்.